स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य गुसुत्रद्वयं कलिरिच्छा जरा च नित्रारतिर्मन्युरहमदसुसो देहेन जातस्य किमेन सन्धि स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य कुशित्रुद्वयं कलिरिच्छा जरा च नित्रारतिर्मन्युरहं मदस्सुसो देहेन जातस्य किमेन सन्धि
மொழிபெயர்ப்பு பொருளே தெய்வத்திரு பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பருமனாக இருப்பது, மெலிவாக இருப்பது, உடல் மற்றும் மன துன்பங்கள், தாகம், பசி, அச்சம், கருத்து வேற்றுமை, உடல் இன்பத்திற்கான ஆசை, முதுமை, நித்திரை, பௌதீக உடைமைகள் மீதான பற்று, சினம், சோகம், மதம் மற்றும் தன்னோடு காணும் உடலின் அடையாளம் போன்றவை எல்லாம் ஆத்மாவை மூடியிருக்கும் உடலின் வெவ்வேறு விதமான மாறுபாடுகளான குணங்களாகும். உடல் கருத்தில் ஆழ்ந்திருப்பவன் இவைகளினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் நானோ உடல் கருத்திலிருந்து விடுதலை பெற்றவன். அதனால் நீ குறிப்பிட்டபடி நான் மெலிந்தவனோ அல்லது தடிமனானவனோ வேறு ஏதோ அல்ல. பொருளை ஸ்ரீ நரோத்தம தாஸ் தாகூர் பாடுகின்றார். தேக சுமிருதி நாகியாரா சம்சார பந்தனகாகாந்தார. ஆன்மீகத்தில் முன்னேறியவருக்கு உடலோடோ அல்லது உடலின் செயல்கள் மற்றும் எதிர் செயல்களோடோ எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒருவன் தான் இந்த உடல் அல்ல என்று உணர்விற்கு வரும்போது அவன் பருமனாகவும் இருப்பதில்லை, மெல்லியவனாகவும் இருப்பதில்லை. அவன் ஆன்மீக உணர்வில் மிக உயர்ந்த வடிவினை எய்துகின்றான். ஆன்மீக உணர்வு ஒருவனிடம் இல்லாத பொழுது அவன் தனது உடல் கருத்தினால் வெளி உலகத்தில் சிக்கிக் கொள்கின்றான். இன்றைய தினம் மனித சமுதாயம் உடல் கருத்தில் கீழேயே உறைந்து கிடக்கின்றது. ஆகையினால் சாஸ்திரங்களில் இத்தகைய மனிதர்கள் துபிப்பாத பசு அல்லது இரண்டு கால மிருகங்கள் நடத்தும் நாகரிகத்தின் கீழ் ஒருவரும் மகிழ்ச்சி அடைய முடியாது. எனவே நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் வீழ்ந்துவிட்ட மனித சமுதாயத்தை ஆன்மீக உணர்வுக்கு உயர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றது. பரதனை போல உடனடியாக ஒருவரும் தன்னுணர்வு பெற முடியாது. இருப்பினும் கூட ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளபடி நஷ்டப்ராயேசு அபத்ரேசு நித்தியம் பாகவத சேவையா, பாகவத நெறிகளை பரப்புவதன் மூலமாக நாம் மனித சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முடியும். உடல் கருத்தில் ஒருவன் பாதிக்கப்படாத பொழுது அவன் பகவானின் பக்தி தொண்டில் வளர்ச்சியடைய முடியும். நஷ்டப்ராயேசு அபத்ரேசு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம சோகே பக்திர் பகவதி நைஷ்டிகி. உடல் கருத்திலிருந்து நாம் நமது சுதந்திரத்திலிருந்து எவ்வளவு தூரம் வளர்ச்சி பெறுகின்றோமோ அவ்வளவு தூரம் அந்த அளவிற்கு பக்தி தொண்டில் நிலை பெறுகின்றோம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெறுகின்றோம். ஸ்ரீ மத்வாச்சாரியார் உலகியலில் பாதிப்பிற்கு அதிகம் ஆளானவர்கள் உடல் கருத்திற்குள் தொடர்ந்திருப்பார்கள். இம்மனிதர்கள் பல்வேறு உடல் அடையாளங்களின் மீது கவனம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். மாறாக உடல் கருத்திலிருந்து விடுதலை பெற்றவன் உலகியல் நிலையில் கூட உடல் இன்றி சந்தோஷமான முறையில் வாழ்கின்றான். ஓமஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சத்சுரன் மனிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதரே இந்த ஐந்தாவது ஸ்கந்தம் ஜீவனை மாயை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்று விஷயத்தை அதை பிரிவுபடுத்தி மாயை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன விஷயத்தை தெளிவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கந்தமாக அமைகின்றது. மிக முக்கியமாக இந்த ஸ்ரீமத் பாகவதுடைய ஐந்தாவது ஸ்கந்தத்தில் ஜடபரதனுடைய கதை, ஜடபரதனுக்கும் சிந்து நாட்டு அரசனாக இருந்த ரகுகுண மகராஜ இருக்கும் இல்ல இடையிலுள்ள உரையாடல்கள், ஸ்தானம், இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் விதவிதமான கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் விதவிதமான ஸ்தானங்களில் அமைந்திருக்கிற இருக்கக்கூடிய விவரங்கள், மேல் உலகங்களை பற்றிய விவரங்கள், நரகலோகங்களை பற்றிய விவரங்கள், கீழ் உலகங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவத்தின் ஐந்தாவது ஸ்கந்தம். சுகதேவ கோசாமியால் சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம், சூத கோசாமியால் மீண்டும் திருப்பி கூறப்பட்ட பாகவதம். இந்த அத்தியாயம் ஜடபரதருடைய வாழ்க்கையின் பின்தொடர்ச்சியாக வரக்கூடிய அத்தியாயம். பரத மகாராஜருடைய வாழ்க்கை நம்மை போன்ற சாதனா பக்தர்களுக்கு உரிய மிக முக்கியமான வாழ்க்கை. ஜீவன் பிரம்மாண்ட பிரமிரே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாரே பாயா பக்தி லதா பீஜா. இந்த பௌதீக உலகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவன்களில் ஏதோ ஒரு பாக்கியசாலியான ஜீவன் குரு கிருஷ்ணருடைய வைஷ்ணவருடைய கருணையின் மூலமாக கிருஷ்ண பக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைகின்றான். கிருஷ்ண பக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் குருவுடைய சரணாகரியை அடைகின்றான். குருவுடைய பாதார விந்தங்களை அடைகின்றான். குரு சொல்லக்கூடிய உபதேசங்களை சாதனா பக்தியுடைய நியமங்களை பின்பற்ற ஆரம்பிக்கின்றான். ஆதவ் ஸ்ரத்தா ததா பஜனக்ரியா, அவன் பஜனக்ரியா பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கக்கூடிய பக்தி பாதையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றான். பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கின்றான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ சுமரணம் பகவான் பற்றிய விஷயங்களை கேட்கின்றான், சிந்தனை செய்கின்றான், நினைத்து பார்க்கின்றான். தன்னால் முடிந்தவரை தன்னுடைய மனது வாக்கு தனம் ஆகியவற்றின் மூலமாக கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களுக்கு குருவுடைய சேவையில் ஈடுபடுகின்றான். இப்படி ஈடுபடக்கூடிய இந்த கோடிக்கணக்கான ஜீவன்களைப் போல பரதனுடைய வாழ்க்கை நமக்கு உதாரண புருஷனாக அமைகின்றது. அப்படி சாதனா பக்தியினுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டபடியிலும் கூட சுத்த பக்தி தளத்திற்கு வரக்கூடிய அளவில் வரையில் கூட நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நிமிடமும் மீண்டும் பக்தி பாதையிலிருந்து கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்கு பரத மகராஜருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக அமைகின்றது. பரதன் மொத்த பாரத வருஷத்திற்கே மொத்த இந்த ஜம்பு தீபத்திற்கே அரசனாக இருந்தவன். அவன் பரதனால் இந்த ஜம்பு தீபம் ஆளப்பட்டதன் காரணமாக ஜம்பு தீபம் பிற்காலத்தில் தற்போதைய காலத்தில் பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பாரத வருஷமும் தன்னுடைய அளவில் குறுகி இன்று இமயமலைக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறு நிலப்பகுதி மட்டும் பாரத வருஷம் அல்லது இந்தியா என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையில் இந்த மொத்த பூமி நிலப்பரப்பு உப்புக்கடலால் சூழப்பட்ட இந்த ஜம்பு தீபம் அனைத்துமே பாரத வருஷம் என்று அழைக்கப்பட வேண்டும். சாஸ்திரங்களின்படி அப்படிதான் அழைக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு கூட வந்து எந்த ஒரு கோயிலையும் போய் அர்ச்சனை பண்ண போனா உங்களுடைய நட்சத்திரத்தை கேட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மந்திரம் சொல்வார். மந்திரம் என்ன, எப்படி ஆரம்பிப்பார்? ஜம்பு தீபே பாரத வர்ஷே பாரத கண்டே வசிஷ்டமுனி கோத்ரே அப்படின்னு சொல்லி தான் அவர் வருவார் விஷயத்த. அப்படின்னா இந்த ஜீவன் வந்து இந்த பாரத வருஷத்துல இந்த குலத்துல இங்க பிறந்து இப்போ நம்மகிட்ட வந்து இந்த சங்கல்பத்துக்காக எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக ரெண்டு ரூபாய் தேங்காயோட நிக்கிறார் அப்படிங்கறத சொல்றாரு. He narrates the history of that jiva, he narrates the whole history of that particular jiva in front of the deities. That's a meaning. And the slogan artham adha ni ella gavana paarga bharata kandinga bhava pranjasamathula ullathai avulathi solli mudichiruvar avar. So ipdi irukka kudi nerathila inda bharadan ilameyileye jambu deivam muluvarayum bhaktiyila munnera vendum gra aasaiyila vittu vittu varugindar. Tekva sudharmam saranamujam hare tekva adha vittu vara. காரணம் கிருஷ்ண பக்தியில முன்னேறுங்கிற வேட்கை உள்ளவராக அவர் இருந்தார். கிருஷ்ண பக்தியில ருசி உள்ளவராக இருந்தார், ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அதற்காக தன்னுடைய இளமையான நேரத்திலேயே தன்னுடைய இளமை பருவத்திலேயே மொத்த உலகத்திற்கே அரசனாக இருக்கக்கூடிய பதவி பொறுப்புகள் அழகான மனைவி குழந்தைகள் கஜானா அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் வந்து என்ன வர்றார், காட்டிற்கு தபஸ் செய்வதற்காக வர்றார். பாஞ்சோ ஊர்தோம் மனம் ரஜே 50 வயதில் அவர் வனத்திற்கு போறார் பஜனை செய்வதற்காக. நம்மளை போல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து பஜனை செய்வதற்காக வருவதை போல மாயை ஆனால் மிக சூக்ஷ்மமானது மிக வல்லமையானது வெளிப்படையான முறையில் அனைத்தையும் நாம் தியாகம் செய்து மிக உறுதியுடையவர்களாக கிருஷ்ண பக்தியில் அடைய வேண்டும் என்று வேட்கையோடு நாம் கிருஷ்ண பக்தி பாதையில குருவுடைய கிருஷ்ணருடைய ஆசிரமத்தில் நுழைந்த பொழுதிலும் கூட அதுவரை வெளிப்படையாக தாக்கிய மாயை மிக சூக்ஷ்மமான முறையில் ஆனால் அதைவிட மிக வல்லவமான முறையில் ஜீவனை மீண்டும் பக்தி பாதையிலிருந்து பிறழ வைக்கக்கூடிய எப்பொழுதும் முயற்சி செய்யக்கூடிய பகவானுடைய கருவியாக இந்த உலகத்துல வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாயை மிக மிக புத்திசாலியானவள். நாம் 100% கிருஷ்ண பக்தியில முன்னேற வேண்டும்ங்கிற வேட்கை இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து சோதிக்கக்கூடிய சக்தி உள்ளவள் மாயை, சோதிப்பதற்காக பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவள் மாயை. அவள் ஒன்றும் செய்ய முடியாது, அவள் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவள். ஸோ நம்முடைய இதயத்தில் எந்த அளவிற்கு அனர்த்தங்கள் இருக்கின்றதோ அந்த அனர்த்தங்களுக்கு ஏற்ப நம்மளை கிருஷ்ண பக்தி பாதையிலிருந்து மீண்டும் பிறழ வைக்கக்கூடிய அளவிற்கு சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையவள் மாயை. நம்முடைய எல்லோருக்கும் நம்முடைய இதயங்களை பற்றி தெரியும். கண்டிப்பாக நாம் அனைத்தும் சுத்த பக்தர்கள் கிடையாது. அப்போ நம்மளுடைய இதயத்திற்கு களங்கங்களுக்கு ஏற்ப அனர்த்தங்களுக்கு ஏற்ப நம்மளை கிருஷ்ண பக்தி தளத்திலிருந்து பிறழ வைக்கக்கூடிய சக்தி உள்ளவள் மாயை. இது இந்த உலகத்தில் தோன்றிய பிரம்மாவிலிருந்து சாதாரணமான முறையில் ஒரு எறும்பாக பிறக்கக்கூடிய ஜீவன் வரை அனைவருமே இந்த மாயையுடைய சக்தியில் கட்டுப்பட்டவர்கள். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கள் சொல்லார், தெய்வீகேசா குணமயே மம மாயா தூரத்தையா. கொடூரமானவள், மிக சக்தி வாய்ந்தவள், பேரேகர் நம்பிய கடலை கடல்களைப் போல வல்லமையுடையவள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜடபரதர் அவர் வனத்துக்கு சென்றார். அங்கு எந்த பொருள் மேலேயும் பரிசு இல்லாமல் கிருஷ்ண பக்தியில முழுமையான முறையில் ஈடுபட்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் கூட மாயை சூக்ஷமான முறையில பக்தி தளத்திலிருந்து புரள வைக்கின்றாள். ஒரு புள்ளிமான், கர்ப்பிணியான புள்ளிமான் பெண்மான் ஆற்றில் நீர் குடிப்பதற்காக வருகின்றது. சிறிது இரவு நேரம், மாலை நேரம், பெண்மான் கர்ப்பிணிமான். அப்ப வனத்துல வந்து சிங்கம் கர்ஜிக்கின்றது. அந்த சிங்கத்துடைய கர்ஜனையை கேட்டு பயந்த அந்த புள்ளிமான், தாகசாந்திக்காக நீரை இறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய புள்ளிமான் பயத்துல வந்து ஆற்று உள்ளுக்கு ஓட முற்படும் போது ஆற்று உள்ளத்துல வந்து அடித்து செல்லப்படுது. இளம்மான், புள்ளிமான், கர்ப்பிணியான மான் பயத்துல வேற இருக்குது. சோ பய உணர்ச்சியின் காரணமாக அதுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுது. அது அதனுடைய கருச்சிதைவு ஏற்பட்டு நேரத்திற்கு முன்பே வந்து அந்த மான் குட்டி அந்த கர்ப்பத்திலிருந்து வெளிவருகின்றது. ஆற்று வெள்ளத்தில் மானானது அடித்து செல்லப்படும் பொழுது அது மயங்கி இறந்து விடுகின்றது. இந்த குழந்தை மான் குட்டி மட்டும் அந்த வெள்ளத்தால் வந்து ஆற்று வெள்ளத்தால் ஆற்று நீர் அலைகள் மூலமாக ஒதுக்கப்பட்டு கரையை வந்து அடைகின்றது. இதை அவர் பஜனை செய்து கொண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு அந்த மானை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரு ஆசை, அந்த மான் குட்டியை காப்பாற்ற வேண்டுங்கிற ஆசை, கருணை, உலகாதியமான கருணை, உடல் சம்பந்தப்பட்ட கருணை வந்து அவருக்கு வருது. அவர் தன்னுடைய பஜனையை நிறுத்திவிட்டு, தன்னுடைய பூஜையை நிறுத்திவிட்டு, தன்னுடைய பக்தியை நிறுத்திவிட்டு சிறு நொடி அந்த புள்ளிமான் மேல தன்னுடைய கவனத்தை திருப்புறார். அந்த மான் குட்டிக்கான விஷயங்களை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பொருட்கள் கூட்டரை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்குரிய பாதுகாப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பின்பு அந்த மான் குட்டிகளை பாதுகாக்க 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 அதற்காக அவர் அதிகமான முறையில் நேரத்தையும் கவனத்தையும் செலவழிக்க செலவழிக்க அவருடைய பஜனை, அவருடைய பக்தி சேவை மனப்பான்மை, அவருடைய பூஜையில வந்து அவருடைய ஈடுபாடு குறைகின்றது. கவன சிதறல் ஏற்படுகின்றது. அவரால் முழுமையான முறையில் பக்தியில் வந்து என்ன பண்ண முடியல, ஈடுபட முடியவில்லை. ஒரு மான் குட்டியை பராமரிக்கும் போதே நம்முடைய மனதில் இவ்வளவு சிதறல் இருந்தா, 5, 6, 7 குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி பக்தி பண்ணி தொலைக்கிறது? ஒரு குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கேட்பான், ஒரு குழந்தை அமெரிக்கா போகணும்பா, ஒரு குழந்தை கையை ஒடிச்சிட்டு வந்து நிற்பான், ஒரு குழந்தை காலை ஒடிச்சிட்டு வந்து நிற்பான். அல்லது நம்முடைய மருமகனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், மருமகனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், லீகல் ப்ராப்ளம், பேரண்ட் ப்ராப்ளம், பேத்தி ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ ஈஸி திங், கரெக்ட்? பகவான் சொல்றார், கோட்ஸ் பகவான் எளிமையாக சொல்றார், ஏகாக்கி மனதை, முழு மனதோடு எனக்கு பக்தி செய்ய அப்படிங்கிறார். அண்ட் பொதுவாக இயலாத காரியம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். கணேசன மானுக்கு அவர் பக்தி பாதையில் பக்தி சிதறல் மட்டும் ஏற்படலை, அவருக்கு மனச்சிதறல் மட்டும் ஏற்படவில்லை, மீண்டும் மீண்டும் அந்த அவர் பக்தி பாயிலிருந்து விலகி விலகி சென்று மாயை என்னைக்குமே நம்மளை முதல்ல அணுகும் போது மிக நாசுக்கான முறையில், மிக மென்மையான முறையில், மிக நாகரிகமான முறையில் அணுகுவாள். அப்படி அணுகும்போது அவருக்கு அது தெரியல. ஆனால் மாயில் அவர் ஈடுபட இந்த புள்ளிமானை மட்டும் அவர் பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முழுமையான முறையில் தன்னுடைய பக்தி பாதையை விட்டுவிட்டு மானுடைய சேவைக்காக, மானுடைய பக்தி சேவைக்காக அவர் முழுமையான முறையில் இறங்கிறதா, பக்தியே முடிச்சிருதா. வயதாகின்றது அவருக்கு, வயதாக ஆக மானுடைய மேல அவருக்கு பாசம் வருகின்றது. கடைசியில மரண நேரத்துல அவர் அந்த அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் அந்த மானும் அவர் மேல பாசம் உள்ள நபராக மாறிவிடுகின்றது. அவர் இறக்க நேரத்துல அந்த மான் தன்னுடைய எஜமான இறக்கின்றானேன்னு சொல்லி ஏக்கமான கண்களோட அவரையே பார்த்து கொண்டிருக்கின்றது. அவரும் அந்த மான்களையே நினைத்து மானுடைய உருவத்தையே தரிசனம் பண்ணி மான் மேல உள்ள பாசத்துல வந்து அதே உணர்வோடு அவர் உயிரை துறக்கின்றார். அதன் காரணமாக எம் எம் ஆபிசுமரன் பாவம் தேஜதி அந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேயா சதாதத் பாப பாவிதக மானே அவர் நினைத்து உயிர் விட்டதன் காரணமாக அடுத்த பிறவில அவருக்கு மானுடைய பிறவி கிடைக்கின்றது. So that is the reason the path of bhakti is so dangerous. You have to be so much careful. மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரம்மாண்ட பிரமிரே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தி லதா பீஜா. கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு மிக அருமையான பொக்கிசமான பக்தி பாதை உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து மிக மிக கவனமான முறையில உங்களுடைய இதயத்துல பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கீதா, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு அலகாபாத் நகரத்துல தசோமேத காரம் சொல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு துறையில வைத்து உபதேசம் வழங்க போடும் போது பக்தியை வந்து ஒரு விவசாயத்திற்கு ஒப்பாக வந்து கூறுகின்றார். பகவான் பகவத்கீதையில் ஒப்பாக கூறுகிறார். பகவான் பகவத்கீதையில் நம்முடைய உடலை எந்த ஒரு இடத்துல வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்கு ஒப்பாக வந்து கூறுகின்றார். நிலத்தில் என்ன செய்ய முடியும்? அப்கோர்ஸ் நிலத்தில் அந்த காலத்தில் ஃபேக்டரி கட்டுறான். பொதுவாக நிலத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க? பயிர் செய்து பழங்களையோ தானியங்களையோ அல்லது வந்து காய்கறிகளையோ உருவாக்குவார்கள், அல்ல ஒரு பொருளை உற்பத்தி செய்வார்கள். அதுபோல பகவான் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த உடலை வந்து இந்த பூமிக்கு ஒப்பாக கருதுகிறார். எந்த ஸ்லோகத்தில்? எந்த அத்தியாயத்தில்? க்ஷேத்ர சேத்ரஞ்சயோர் யோகம் க்ஷேத்ரம் 13th 13வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தில் இந்த உடலை பகவான் எதுக்கு ஒப்பாக கூறுகிறார்? க்ஷேத்ரம் நிலத்துக்கு ஒப்பாக கருதுகிறார். அப்போ இந்த க்ஷேத்ரத்தில் எப்படி விவசாயி எந்த விதமான பயிரை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த விதையை வந்து விதைக்கின்றானோ, அப்படித்தானே? சில நபர்கள் வந்து பழங்களை உண்டு பண்ணணுங்கிற எண்ணத்தோட பல விதைகளை வந்து விதைக்கிறான். சில பேர் மரங்களை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட மர விதைகளை வந்து விதைக்கிறான். சில பேர் நெற்பயிரை வந்து விதைக்கிறான். சில பேர் மேபி சில புரோபாதராக வந்து குஜராத்துக்கு போகும்போது கண்டனம் செய்தார். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா புகையிலையை வந்து விதைக்கிறான். நச்சு, அப்படிதானே? சின்ன சேமே அதே போல இந்த உடலை கூட நீ இந்த உடலை, இது க்ஷேத்திரம், உனக்கு கொடுக்கப்பட்ட க்ஷேத்திரம், ஜீவனாகிய நீ, விவசாயியாகிய நீ, இந்த நிலை உரிமையான இந்த நிலத்துடைய உரிமையாளனான எஜமானனாகிய நீ எந்த ஒரு காரியத்திற்கும் நீ வந்து பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக சாஸ்திரத்தின்படி நான்கு விதமான காரியங்களுக்கு இந்த மனித உடலை உன்னால வந்து பயன்படுத்த முடியும். அந்த நான்கு விதமான மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள்கள் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த நாலு விதமான விஷயங்களை இந்த மனித உடலால் வந்து அடையலாம். காமம், இந்த உலகாதியமான விஷயங்களை வந்து அடையலாம். ஆனா இந்த உலகாதியமான விஷயங்களை அடைவதற்கு இந்த மனித உடல் தான் அவசியங்கிறது ஒன்று கிடையாது. பால் குடிக்கணும், மனித உடல் தான் பால் குடிக்க முடியும். பூனையோட உடலில் கூட நல்லா பால் குடிக்கணும், இதை விட நல்லா குடிக்கணும். மாமிசம் சாப்பிட வேண்டும், மனிதனுடைய உடலில் தான் மாமிசம் சாப்பிட முடியுமா? பூனையோட உடலில் கூட மாமிசம் சாப்பிடணும். இது எப்படின்னா, நான் இருந்து அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்காவில் போய் என்னப்பா பண்ணேன், டூரிங் டாக்ஸில் போய் சினிமா பார்த்தேன். தர்மம், அர்த்தம், காமத்தை அடைவதற்கு அர்த்தம் தேவைப்படுகிறது. உலகாதியமான தனம் தேவைப்படுகின்றது. அர்த்தம்னா பணம், அப்படித்தானே? பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. வித்தவுட் மணி நத்திங் வில் மூவ் வித் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். அது நம்ம அனுபவப்படுறோம் கோயில் கட்டும் போது. அந்த அர்த்தத்தை அடைவதற்கு அவன் பயன்படுத்தலாம். அர்த்தம்னா ஒன்று தனம் அல்லது குடும்பம் அல்லது ஐஸ்வர்யங்கள், இதன் மூலமாக அவன் காமத்தை அடைகின்றான். தர்மம், ஆனால் இதை விட முக்கியமானது இந்த மனித உடலை பயன்படுத்தி உலகத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை, வேதத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை மிக சரியான முறையில் கடைபிடிக்கலாம். மற்ற உடலை பயன்படுத்தி வேதத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிப்பது எளிமையான காரியம் வந்து கிடையாது. மனித உடலை பயன்படுத்தி சரியான முறையில் வந்து கடைபிடிக்கலாம். இதன் மூலமாக கடைசியில் மிக முக்கியமான குறிக்கோள், இந்த மனித உடலை பயன்படுத்தி மோட்சம் அடையலாம். மோட்சம் என்றால் என்ன? ஜீவன் எந்த ஒரு நிலையில இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படாத ஒரு நிலையில ஏற்றம் பெறுவானோ அந்த நிலைக்கு பெயர் வந்து மோட்சம். ஜீவன் இந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த சரீர பாவனையில் இருப்பதன் காரணமாக எந்தெந்த விதமான இன்ப துன்பங்களை இங்கே அனுபவிக்கின்றான்ங்கிற விஷயத்தை வந்து இங்கே ஜடவரதருக்கும் ரகுகணருக்கும் இடையில் உள்ள ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய உபதேசம் வந்து அல்லது ஆலோசனை இங்கே வந்து விளக்குது. அதில் சொல்லப்படுது, ஜீவன் வந்து இந்த உடலை வந்து தானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் வந்து ஏராளமான இன்ப துன்பங்களுக்கு வந்து உள்ளாகின்றான். அவன் இந்த உடலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பிரச்சனையே இல்லை. இந்த உடலை ஏற்றுக்கொண்டதுனால தானே நமக்கு வந்து முதுமைன்னு வரும்போது கஷ்டம். இந்த உடல் நமக்கு நுழையலைனா நமக்கு உதவி உண்டா? கிடையாது. இந்த உடல் உள்ளுக்கு நுழைஞ்சதுனால தான் இனக்கவர்